அடமாமரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோரெழில் நிலைமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே.
இது ஒன்பதாவது பாசுரம். இன்னைக்கு இதை பார்க்க போறோம். நேத்திக்கு பார்த்த பாசுரம் பிரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அப்படின்ற எட்டாவது பாசுரத்தை பார்த்தோம். அதுல ஆழ்வார் ரொம்ப அழகாக இரண்யனுடைய சம்ஹாரத்தை சொன்னார். இரண்யன் சொல்லக்கூடியது இந்த ராட்சசன் உடல் வலிமை ரொம்ப ஜாஸ்தி, உடம்பு ரொம்ப பெருத்திருந்தது. உடம்பு மட்டும் பெருத்தல, அவனுக்கு தலையும் ரொம்ப பெருத்து தலைக்கணம் அதிகமாக இருந்தது. அவன் எப்படி கிழித்தெறிந்தான் நிருசிம்மன், தூணிலிருந்து எவ்வாறு அழகிய சிங்கமாக தோன்றினான், எப்படி தன் பக்தன் பிரகலாதனை காப்பாற்றினான், எப்படி இந்த அசுரனை தன்னுடைய நகத்தினாலும் கோரப்பல்லினாலும் கிழிச்செறிஞ்சான் அப்படின்னு வரிசையா சொல்லிண்டே வர்றார் ஆழ்வார். அந்த நரசிம்மனுடைய கண்கள் எப்படி இருந்ததுன்னு கேக்கிறா. ஒரே சமயத்த விஷம விலோச்சனை மீடே வேகவதி புலினை கேளு நரசிம்மம் அப்படின்னா சுவாமி தேசிகன் காமாசி காஷ்டகத்துல. விஷம விலோச்சனை மீடே ஒரே சமயத்துல மாறுபட்டது இருக்கக்கூடியது. ஒரு பக்கம் பார்க்கச்ச குளிர்ச்சியா இருக்கான், இன்னொரு பக்கம் பார்க்கச்ச வெப்பமா இருக்கான். தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு குளிர்ச்சியும் தன்னுடைய பகைவர்களுக்கு வெப்பத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது லட்சுமி நரசிம்மனுடைய கண்கள். அதை விட உயர்ந்த திருக்கண்கள் எதுவும் இல்லைன்னு எல்லா புராணங்களும் சொல்லுறது. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த நரசிம்மனை பத்தி சொல்லிட்டு கடைசியில இந்த ரங்கநாதன் கண்கள் அதை விட ஒசத்தி அப்படின்னர். இது ஒரு அனுபவ ரசனை கோசரம் சொல்லும் தவிர்த்து எல்லா பெருமாளும் ஒண்ணுதான். எல்லா பெருமாளும் நம்ம பார்க்கும்போது ராமனோ கிருஷ்ணனோ வாமனோ அவவாளுக்கு அனுபவத்துக்கு சொல்லச்சு இன்னைக்கு பண்ணச்சு ஆத்துல சாத்தமத்து வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்னு பண்ணா அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு அனுபவ ரசனைக்கு தவிர தப்பா யாரும் நினைச்சுக்க கூடாது. இப்ப அன்னைக்கு சொன்னதுக்கு மாறான்னு சொல்றோம், நிருசிம்மனை விட சிறந்தவன் வேற யாரும் கிடையாது. இந்த ரங்கநாதன் ராமன் கிருஷ்ணன் எல்லாரை விட நிருசிம்மன் ரொம்ப வசந்தவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராமனுக்கு வந்து பெருமாள்னு பேர். சகஸ்ரநாமம்னு நம்ம சொன்னா அது ஸ்ரீவிஷ்ணு சகஸ்ரநாமம் தான், வேற எதையும் சொல்லாது. பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னா வித்வுட் எனி குவாலிஃபயர், வித்வுட் எனி அப்ஜெக்டிவ் இன்ஃபரண்ட் வச்சுக்கோங்களேன். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்த கண்ட்ரிக்கு பிரசிடென்ட் தான் பேரு. மீதி இருக்கக்கூடியதான கம்பெனிக்கு பிரசிடென்ட், அதுக்கு பிரசிடென்ட், இதுக்கு பிரசிடென்ட், அதெல்லாம் சொல்றது கிடையாது. அது போல பெருமாள் அப்படின்னு சொன்னனா அது ராமனை தான் பெருமாள்னு பேர். அதனால்தான் ராமனையே பாடினார் ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார். அவர் பண்ண பிரபந்தத்திற்கு பெருமாள் திருமொழின்னு அதனால்தான் பேர். அதனால ராமனுக்கு பெருமாள்னு பேர், ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஏன்னா ராமன் ஆராதிச்ச பெருமாள் இந்த ரங்கநாதன், ராமன் ஆராதிச்ச பெருமாளாக இருக்கக்கூடியதான அந்த ரங்கநாதன் விஸ்வாகு குலதனம்னு பேர். அம்பு எத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில். சுவாமி தேசிகன் அதிகார சங்கரத்தில் சாதிக்கிறார். ஸ்தான விசேஷ அதிகாரம்னு வருது அல்ல, அதுல சொல்லச்ச ஒரு பிரபன்னன் பிரபத்தி ஆன பிறகு எப்படி தன்னுடைய மீதி இருக்கக்கூடிய வாழ்நாட்களை எல்லாம் ஒரு நல்ல ஸ்தலத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய பகவத் பாகவத பக்தியில நிரம்பி எப்படி தன்னுடைய காலத்தை கழிக்கணும்னு சொல்லின்னு வர. அப்படி சொல்லின்னு வரச்ச முதல்ல இருக்கக்கூடியதான ஸ்தலம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்ற. அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த ரங்கநாதன் ராமன் வழங்கிய பெருமாள். அந்த ராமன் யாருனா தோல்வியே காணாதவன், தோல்வினா என்னன்னே தெரியும், டிஃபீட்னா என்னன்னே தெரியாது அவனுக்கு. அப்படிப்பட்ட அந்த ராமன் அவன் வழங்கிய பெருமாள் இந்த ரங்கநாதன். அதனால ராமனுக்கு பெருமாள், அதனால பெருமாள்னு பேர். பெருமாள்னா ராமன், புதிய பெருமாள்னா ரங்கநாதன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா ராமன் ஆராதிச்ச பெருமாள்னால. நிருசிம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பேர். இவர் ஒரு வாட்டி தான் பெரிய, நிருசிம்மனுக்கு ரெண்டு வாட்டி பெரிய, பெரிய பெரிய பெருமாள்னு பேர். ஏன்னா அந்த ராமனே நிருசிம்ம பஞ்சாமிர்தம் சோசனம் செஞ்சான், மங்களாசாசனம் செய்த பெருமாள் இந்த நிருசிம்மன். அகோபிலம் நாரசிம்மம் கத்வாம் ராமக பிரதாபவான் நமஸ்கிருத்வா ஸ்ரீ நிருசிம்மம் அஸ்தௌஷித் கமலாபதிம் அப்படின்னு ஸ்ரீ நரசிம்மம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லி நமஸ்கரிச்சான் இந்த ராமன் விபவாவதாரத்துல. அது ஒண்ணு. இன்னொன்னு பார்க்கச்ச, திருமலையில எழுந்தருள் இருக்கக்கூடியவன் சீனிவாசன். அந்த சீனிவாசனுடைய திருக்கல்யாணத்தின் போது அவனை ஆசீர்வாதித்தவன் நரசிம்மன். கல்யாணத்தின் போது அக்னி வந்து சமைக்கிறானா, அக்னியே வந்து சமைச்சா அவ்வளவு அழகா இருக்குங்கிறா. கலியு முடிஞ்ச உடனே பெருமாளுக்கு அம்சி பண்ணனுமே, அந்த பகவான் சீனிவாசன் அவர் மனப்பலகையில் உட்கார்ந்துருக்கார் மாப்பிள்ள மாதிரி. யாருக்கு போய் அம்சி பண்ணுறது? அதனால போய் சீனிவாசன் காதல போய் அக்னி கேட்கிறாரா, இந்த தளிகள்லாம் ஆயிடுத்து யாருக்கு போய் சமர்ப்பிக்கிறதுனே. அப்ப அவர் கையை எடுத்து காமிக்கிறாரா, அகோபுல திசையை நோக்கி அந்த லக்ஷ்மி நரசிம்மனாகிற பர தத்துவம் இருக்கான அவருக்கு சமர்ப்பினி அப்படிங்கிறாராம். அதனால நரசிம்மனை வணங்கியவன் சீனிவாசன். இந்த சீனிவாசன் என்ன அர்ச்சியாவதாரத்துல பெரிய மூர்த்தியாக இருந்தாலும் அவன் காண்பிச்சு அவனுடைய கல்யாணத்துக்கு அவன் ஆசீர்வாதம் பண்ணவர் இந்த நரசிம்மன். இந்த நரசிம்மனை வணங்கியவன் ராமன். ராமன் வந்து பஞ்சாமிர்தம் சோஸ்திரம் சொல்லி பண்ணிருக்கான். அதனால ரெண்டு பெருமாள் பண்ணிருக்கா, ராமன் சீனிவாசன் ரெண்டு பேரும் வணங்கிய பெருமாளாக இருக்கிறதுனால இவருக்கு பிரிவெய பெருமாள்னு பேர். இன்னொன்னு வேடிக்கையா சொல்லுவா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் தசரதன் சொன்னானா, உடனே ராமன் என்ன பண்ணா, சீதையோட போய் புஷ்பத்தெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய குலதெய்வான ரங்கநாதனை போய் சேவித்தான். சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமது அப்படிங்கிறார் ஆதிகவி வால்மீகி. ராமாயணத்துல தன்னுடைய பத்தினி அழைச்சி போய் இந்த ராமன் அந்த ரங்கநாதனுக்கு போய் ஆராதனை செய்தான் அப்படின்னு சொல்றார். என்ன ஆச்சு, அடுத்த நாள் ராமன் காட்டுக்கு போக முடியாது ஆயிடுது. இங்க நரசிம்மனை ஆராதிச்சவன் சீனிவாசன். யாருக்கு தலைக்கு அம்சி பண்ணா, அந்த நரசிம்மனுக்கு பண்ணேன் கைகூப்பின் என்னானா அந்த சீனிவாசன். உடனே அவனுக்கு என்ன கிடைச்சது, போக போக்கியங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ரொம்ப வழியது இன்னைக்கும் திருப்பதியில. அதனால ரங்கநாதனை சேவிச்சா காட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், நரசிம்மனை சேவிச்சா சகல ஐஸ்வர்யங்களும் வரும் நினைச்சுக்க கூடாது. ஒரு ரசனை கோசம் சொல்றோம், அன்னைக்கு ரங்கநாதனை சப்போர்ட் பண்ணி பேசணும், இன்னைக்கு கட்சி மாதிரி நரசிம்மனை சப்போர்ட் பண்ணி சொல்றோம், எல்லாம் ஒரு ரசனைக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை பார்க்கலாம். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற, ரெண்டாம் பாட்டுல வாமனன் சொன்னார். சதுரமாமதில் சூழ் இலங்கை கிழவன் தலைபத்து முதிர ஓட்டி ஓர் வெங்கனை ஒய்த்தவன், நாலாவது பாட்டுல ராமன் அனுபவித்தார். பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அப்படின்னு எட்டாவது பாட்டுல நரசிம்மனை சொன்னார். வாமனன் சொன்னார், ராமனை சொன்னார், நரசிம்மனை சொன்னார். ஏன் முதல்ல வாமனன் சொன்னார் அப்படின்னு, இதெல்லாம் அடியனுடைய கற்பனை, இது ஒரு ரசனை கோசம் சொல்றேன் நானு. பகவானுக்கும் ஆழ்வாருக்கும் சம்பாஷணம் நடக்குது. ஆழ்வார வந்து முனி தோள்ள ஏறி இங்க வந்து என்ன சேவி அப்படின்னு கூப்பிட்டுருக்கார். இங்க வந்த உடனே பகவானும் ஆழ்வாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார். பேசிக்கச்ச, நீர் எப்படி இருக்கீர் ஆழ்வாரே சுவாமி, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே, அவர் வந்து நல்லா சௌக்கியமா இருக்கேன், உங்களை பத்தியே பாடிட்டு இருக்கேன், நானே மனசுலயே சாட்சாத்காரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. இவர் ரெண்டு பேரும் பேசிட்டு விஜயா இருக்கணுமே, பேசி கேச்ச உங்களுடைய குலகோத்திரம் என்னன்னு கேப்பா. அது மாதிரி பெருமாள் குலகோத்திரம் என்னன்னு கேட்க முடியாது, அவருக்கு தான் ஒண்ணும் கிடையாது. சரி பந்துக்களை விசாரிக்கலாம், அவருக்கு வேண்டிய ரிலேட்டிவ்ஸ் உறவினர்கள்லாம் இருக்காளே, அவளை பத்தி விசாரிக்கலான்னு. இவருக்கு யார் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இவர் தான் அர்ச்சாவதாரமா இருக்காரு, இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர் விபவாவதாரத்துல. சரி விபவாதாரத்தை விசாரிக்கலான்னு பார்த்தார். எல்லாரையும் இதோட ரொம்ப மட்டமாக இருக்கக்கூடியவன் வாமனன், மட்டமான காரியத்தை செய்தவன் வாமனன். ராமன் கிருஷ்ணன் எல்லாம் காரியம் செஞ்சிருக்கா, ராமன் அப்புறம் சொல்ல கேட்டு காட்டுக்கு போயிருக்கான், கிருஷ்ணன் துது போயிருக்கான், தேர் சாரத்தியம் பண்ணியிருக்கான். அதை விட மட்டமான காரியம் என்னன்னா யாஜகம் கேட்கறது. விசாகான் தங்கதான் மேகா பிரசவான் தஞ்ச யௌவனம் ஜீவிதம் மரணான் தஞ்ச யாஜனான் தஞ்ச கௌரவம் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்லோகம். அதுல என்ன சொல்றதுன்னா, மழைங்கிறது இருக்க அது கார்த்திகை மாசம் விசாக நட்சத்திரம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு யௌவனம் இளமை அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு இருக்கணும்னா அது ஒரு பிரசவம் ஆற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தனுக்கு வந்து பண்றான் காரியம் செய்யறான் நிக்கிறான் உட்காறான் அப்படின்னா உடல்ல உசுறு இருக்கிற வரைக்கும் தான். அத போல ஒருத்தனுக்கு கௌரவம் எப்பனா யாஜகம் கேட்காத வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவனுக்கு கௌரவமே கிடையாது. அப்படின்னா சாட்சாத் லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடியவன், லக்ஷ்மியை தன்னுடைய திருமார்பில் வைத்துக் கொள்ளக்கூடியவன், எல்லா விதமான அண்டங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன், ஒரு சின்ன வாமனாக ஒரு பிரம்மச்சாரியாக போய் தாண்டனில கையை நீட்டி யாச்சகம் கேட்டான, அதை விட ஒஸ்தியானது எதுவுமே கிடையாது. தன்னுடைய பக்தர்களுக்கோசரம் தான் எந்த விதமான காரியங்களும் செய்வங்கிறதுக்கோசரம் அந்த தாண்டன்தான் ஆழ்வார் பார்த்தார். அங்க பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன், இங்க பார்த்தா அட்டகாசம் பண்ணக்கூடியதான நிருதும்மன், இங்க பார்த்தா துவாரகைக்கு மன்னன் கிருஷ்ணன், இவளெல்லாம் சொல்லாம ஆரம்பிக்கச்சே ஏதான் அவருடைய லெவல்ல சொல்லணுமே. அதனால இந்த வாமனனை பத்தி என்ன சுவாமி உமக்கு வாமனனை தெரியுமா அப்படின்னு கேட்கற மாதிரி இந்த வாமனாவதாரத்தை முதல்ல எடுத்து சொல்றார். ஏன்னா சக்கரவர்த்தி திருமகனை சொல்ல முடியாது, ஏன்னா பெருமாள் கேட்பாரு உடனே உமக்கு எப்படி ராஜாவை பத்தி தெரியுனே. அதனால யாஜகன் செஞ்சவன் அவ்வளவு அவதாரத்திலே மட்டமாக காரியத்தை செஞ்சவன் இந்த வாமனன், தானோ மட்டமான குலத்துல பிறந்தவன், அதனால அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு சம்பந்தம். அதனால வாமனனை முதல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக சடாபடல பீஷனே சரவச அட்டகாசோட்படே மிடுக்கேறினவன், அவனை வந்து எட்டாவது பாசுரத்துல சொன்னார். நடுவில் இந்த சக்கரவர்த்தி திருமகனை சொல்றார், ஏன் வாமனன் இரண்டாவது பாட்டுல சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த வாமனாவதாரத்துல பார்க்கும் போது துவயம் இருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியதான ரகசியங்கள் மூணு, அட்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம். இந்த மூணுல இந்த துவயத்துக்கு வந்து மிக வசதி இருக்கு அட்டாட்சரம் சரமஸ்லோகத்தை விட. ஏன்னா ரெண்டு விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஒன்னு பெருமாளுடைய திருவடிகளையும், ரெண்டு சுயப்பரித்தோம் இந்த லக்ஷ்மியுடன் சேர்ந்திருக்கக்கூடியதான நித்தியயோகம் அதையும் சொல்லியிருக்கு. அதனால இந்த துவயம்ங்கிறது மீது ரெண்டு ரகசியங்களை விட வசதி அப்படிங்கிறார். அத வாமனாவதாரத்தை தான் பார்க்கலாம். ஏன்னா வாமனன் தன் காலால அளந்ததுனால தன்னுடைய திருவடியான் அதற்கு கீழ்தான் அவ்வளவு உலகங்களும் காமிச்சிருக்கான் திருவடியை. அதே மாதிரி மீது எல்லா அவதாரத்திலையும் ஒரு இடத்துல பிறந்தான், அப்புறம் வளர்ந்தான், அப்புறம் இவனுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு இருக்கு. இந்த இடத்துல அப்படி இல்லை, எப்போதும் நித்யஸ்ரீ என்று சொல்லக்கூடியதான அந்த லக்ஷ்மியை விட்டு எப்போதும் பிரியாதவனாக இருந்தான். அதனால இந்த வாமனாவதாரத்தில் இந்த ஸ்ரீயும் இருக்கு, திருவடிகளும் ரொம்ப அழகாக காண்பிக்கிறான். அதனால இந்த வாமனாவதாரத்தை துவயம்னு சொல்லக்கூடியதான் ரெண்டுல காண்பிக்கிறோங்கிறதுக்கோசரம் ஆழ்வார் ரெண்டுல சொன்னார். நாலாவது பாட்டு அதுல ராமன சொன்னார், வேதங்கள் நாலு, அவை வந்து அத்தியனம் பண்ணி அது ராமனை போல ராமோ விக்கிரகவான் தர்மா அப்படின்ற மாதிரி தர்மத்தின்படியே நடக்க வேண்டும் காமிச்சான ராமன். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த நாலு வேதத்திலும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் தர்மசாஸ்திரத்தின்படி வர்ணாசிரம தர்மம் படி காரியங்களை எல்லாம் செய்யணும்னு ராமன் காட்டினான. அந்த நாலு விதமான வேதங்களும் நமக்கு முக்கியம்னு காண்பிக்கிறதுக்கோசம் நாலாவது பாட்டுல ஆத்மானம் மனுஷம் மன்னே அப்படின்னு மனுஷனாகவே நான் நடந்து காட்டுகிறேன்னு சொன்னான ராமன். யாரா குலவான், யார் குணவான், அவ்வளவு விதமான குணங்களையும் உடையவன் கேட்டார் ஆரம்பத்துல. அப்ப வால்மீகிக்கு சொல்லும் போது அவ்வளவு குணங்களையும் உடையவன் இந்த ராமன் சொன்னால, அத மாதிரி இருக்கணுங்கிறது கோசம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை காண்பித்தான் ராமன். அதனால நாலாவது பாட்டுல ராமன் நிருசிம்மனை வந்து எட்டாவது பாட்டுல சொன்னார். அட்டாட்சரம் வந்திர சித்தினா அந்த நிருசிம்மனுடைய கருணையினால்தான் நமக்கு அஷ்டாட்சர மந்திர சித்தி கிடைக்கும். எல்லா மந்திரங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது பிரணவம். அந்த பிரணவத்தால் அறியக்கூடியது என்னால் அழகிய சிங்கம். அதனால்தான் எட்டாவது பாட்டுல நிருசிம்மனை சொன்னார். அதனால ரெண்டு நாலு எட்டுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னுடைய கற்பனை, பகவானை எப்படி வேண்டுனாலும் நினைச்சு அனுபவிக்கலாம். இன்னைக்கு பாசுரம் வந்து ஒன்பது, அலமா மரத்தின் இலைமேல் அப்படிங்கிறோம். ஆலமரத்தின் மா ஆலமரத்தின் ஆலமா மரத்தின்ங்கிறத பிரிச்சு இந்த மாவை முதல்ல சேர்த்துக்கணும். மான பெரிய ஆலமரத்தின், பெரிய ஆலமரத்தின் அப்படின்னு அர்த்தம். இந்த பெரிய ஆலமரம் என்ன, பிரளய காலத்தில் அப்படின்றத உட்பொருள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இலைமேல் ஒரு பாலகனாய், ஒரு சின்ன இலை இருக்கு, அதுல ஒரு சின்ன குழந்தையாக இருக்கான். நலமேழும் உண்டான், ஏழு உலகங்களையும் எடுத்து தன்னுடைய வயிற்றில வச்சு தாங்கினான். அரங்க அரவினையான், யார் அப்படிலாம் பண்ணான்னு கேட்டா கிருஷ்ணன் நினைச்சிருக்கிய, அந்த கிருஷ்ணன் தான் இந்த திருவரங்கத்துல ஆதிசேஷன் உடலை படுக்கையா கொண்டு உறங்குபவன் போல் இருக்கிறானே அவன்தான் அவன். அந்த கிருஷ்ணன் சொல்லக்கூடியவன் இந்த ரங்கநாதன் தான். கோலமா, கோலம்னா அழகிய அர்த்தம், மான ஏற்கனவே சொன்ன பெரிய, மணிஹாரமும் மணிஹாரம் அதாவது ரத்னங்களால் இழைக்கப்பட்டதான ஹாரம், நெக்லஸ் மாதிரி இருக்கக்கூடியது, முத்து தாமமும் முத்து வடங்களும், முடிவில்லாதோரெழில் எல்லையில்லாதது அனவதிகமான அப்படின்னு சொல்றமே ஒப்பற்றதான அழகு, அதற்கு ஈக்குவல் எதுவும் கிடையாது. நிலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே, பகவானுடைய திருமேனி இருக்க அது கருநீழல் மலர் அப்படின்பா, அது வந்து கருய நீல நிறத்துல இருக்கக்கூடியது, அதை ஒத்திருக்காம் அவனுடைய திருமேனி என்னுடைய நெனஞ்சில வந்து அது அவ்வளவு அழகாக பூர்ணமாக நிரம்பியதே ஐயோ அப்படின்னு ஆழ்வாருடையது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு வாட்டி ஐயோன்னு முன்னாடி சொன்னார், அது வந்து தப்பி தவறி வாயிலேந்து வந்ததில்லை, அந்த அமங்கலமான சொல் வேண்டுமென்றே சொல்லப்பட்டதன் காண்பிங்கிறதுக்கோசம் எம்பசைஸ் பண்ணதுக்கோசம் இந்த இடத்துல இன்னொரு வாட்டி ஐயோன்னு சொல்லியிருக்கார். பரியனாகி என்ற பாடத்துல எட்டாவது பாசத்துல பார்த்தோம் ஆழ்வார் இரண்யனுடைய வரைய சொன்னார், உலகத்துக்கெல்லாம் தந்தையானவன் ரங்கநாதன், அவனுடைய திருக்கண்களை நான் அறிவை இழந்தேன் அப்படின்னார். அதாவது எந்த அறிவை இழந்தார் அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் அறிவு இருக்கு, இந்த சாமான்கள் இருக்கக்கூடியது, பொருள்கள் இருக்கக்கூடியது, மனுஷால இருக்கக்கூடியது, உலக விஷயத்துல இருக்கக்கூடியதான அறிவு, அந்த தான் இன்டெலிஜென்ஸ், நாலெட்ஜ், விஸ்டம் இதெல்லாம் இருக்க, அதெல்லாம் போச்சு எனக்கு. இந்திரியங்களால முதல்ல பகவான அடையலாம் நினைச்சேன், கண்ணால ரசிக்கிறான், கையால அவருக்கு எல்லா காரியங்களும் கைங்கரியம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு, அந்த இந்திரியங்கள்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன, என்னுடைய அறிவும் போச்சு, எல்லாம் அவனுடைய சங்கல்பம், அது ஏன்ற காரணம் நம்மளால தெரியாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவு காரணங்களும் அவ்வளவு காரியங்களும் அவனால் பண்ணக்கூடியவை, அவனுடைய சங்கல்பம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவுன்னு இருக்க அது அவசியம் இல்லை என இழந்தார். அதாவது பெருமாளை வந்து நம்ம லாஜிக்னால புரிஞ்சுக்க முடியாது, பகவான அவன் இட்ட வழக்காக இருக்கக்கூடியதான் அச்சேதன வஸ்துக்கள் போல இருக்கணும் நம்ம எல்லாம். ஏன் எதற்குன்னு ஏதான ஒரு கேள்வி இருக்கா, பகவான் எது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்காக இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்துக்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும். படியாய் கிடந்த உன் பவழவாய் காண்பேனே அப்படின்னார் ஆழ்வார். அத போல இருக்கணும், அச்சேதனங்கிறதுக்கு அதுக்கு அறிவே கிடையாது, அச்சேதனம் போல் இருப்பதான் நம்முடைய சுரூபம் அப்படிங்கிறாள் நம்முடைய ஆச்சாரியர்களாம். அதனால்தான் ஆழ்வார் அறிவிழந்தார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இன்னொரு விதமா பார்க்கச்ச, ஞானத்தினால புரிஞ்சுட்டு அவர் அறிவிழந்தான்னு சொன்னோம். இல்ல இந்த இடத்துல திருமேனி அழகில் தன்னை பறிகொடுத்தான்னு பார்த்தா அதுவும் சரிதான், திருமேனி அழகில் வந்து பறிகொடுத்து தான் என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கார், லவ் இஸ் பிளைண்ட் அப்படிங்கிறவன். அத போல அந்த அன்புனால என்னாச்சு, ரேஷனல் மைண்ட் இஸ் கான், இவனோட ரேஷனல் திங்கிங் இஸ் கான், அதாவது உன்னால லாஜிக்கலா திங்க் பண்ணவே முடியாது. அது உண்மைதான், ஏன்னா ஆழ்வானுடைய அன்பு வந்து உலகத்தில் எல்லாம் பாக்கிறோம், மீதி இருக்காள உலக விஷயத்தில் இருக்கக்கூடியதான அன்பு, அந்த அன்புனால என்ன பண்றனே தெரியாம அறிவில்லாத காரியங்கள் செய்யறா. அது போல இல்ல, இவர் பெருமாள் மேல இருக்கக்கூடிய அன்புனால தன்னையே மறந்தார், தன்னுடைய அறிவையும் மறந்தார் அப்படிங்கிறார். கீழ் அஞ்சு பாசுரங்கள்ல வந்து சொல்லிண்டே வர்றார் ஆழ்வார், பகவான் தன்னுடைய தீவினைகள் எல்லாம் நீக்கினான், எட்டாவது பாட்டுல பரியனாகி வரைச்ச என்னுடைய அவித்தியை நீக்கிறான், இரண்யன் போன்ற தபோ ரூபத்தை அது மாதிரி கெட்ட குணங்களை எல்லாம் எனக்கு எடுத்தான் அப்படின்னார். உடனே இதை கேட்டு நேர்ந்தாளா பக்கத்தில் இருக்கக்கூடியவள்லாம் அவள்லாம் சொல்ல, ஆழ்வாரே நீ இதோ இது மாதிரி சொல்றீர், பகவான் வந்து உனக்கு தீவினை நீக்கினான், இரண்யன் போல மீதி இருக்கக்கூடியதான கெட்ட குணங்களை எல்லாம் எடுத்தான், உமக்கு கைங்கரியத்தில் மனசு வைக்கும்படி அவனே அறிவுரை சொன்னான் அப்படின்லாம் சொல்லினாரு. நீ சொல்லலாம் பார்த்தா நம்ப முடியா இல்லையே, இந்த பூமியே இருள் தருமா ஞாலம், இருள் தருமா ஞாலத்தில் இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு முன்னாடி ஒருத்தர் வந்தார் ஆழ்வார், அவரே சொல்லியிருக்கார். ஆனால் பகவான் தெளிவிசிம்பலில் அவதரித்தாலும் அங்கிருந்து இங்க வந்தாலும் தெளிவிசிம்பனா ஸ்ரீவைகுண்டம் மோக்ஷம் அங்க அவ்வளவு கிளியராக இருக்கக்கூடியதான், அந்த தெளிவிசிம்பிலிருந்து வந்தாலும் பூலோகத்தில் அவன் வந்த அவனுக்கும் சோக மோகங்கள் உண்டு. சோகம்ங்கிறது சேட்னஸ், மோகங்கிறது அட்ராக்ஷன் டு எவ்ரிதிங் எல்ஸ். உண்மையான அறிவுங்கிறத இந்த காலன்ற தத்துவம் அழித்து விடும். ஏன்னா பூலோகத்துக்கும் மோட்சத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, இங்கேதான் காலம், அதாவது டைம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மோட்சத்துக்கு போனா தேர் இஸ் நோ டிமென்ஷன் கால்டு டைம், டைம்ங்கிறதே கிடையாது அந்த இடத்துல. அது மாதிரி பூலோகத்துக்கு வந்ததுனால விபரீத அனுஷ்டானத்தையும் புத்தி கொண்டு போய் விட்டுரும். இந்த உடம்போ பகவானுடைய சுரூபத்தை மறைச்சு இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன பண்ணுவான், இதான் உடம்பத்தான் நினைச்சுட்டு இருக்கும், இதுதான் நாம தான் அப்படின்னு நினைச்சு ஆத்மா என்ன பண்ணும், சுதந்திர ஆத்ம பிரமம் சரீர ஆத்ம பிரமம் அப்படின்னு ரெண்டு சொல்றார் சுவாமி தேசிகன். அதை போல தன்னை விட உசந்தது எதுவும் கிடையாது, இந்த உடம்புங்கிறது அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கக்கூடியது, தான் தான் சுதந்திரன் அப்படின்னு தான் விபரீத ஞானத்தை வந்துடும். பகவத் சுரூப திரோதானகரீம் விபரீத ஜானனீம் விபரீத ஞான ஜனனீம் அப்படின்னு எம்பெருமானாரும் கத்தியத்துல சொல்லியிருக்காரு. அதாவது சேஷியான எம்பெருமானுடைய சுரூபத்துக்கு திரோதானத்தை பண்ணுவது பகவத் சுரூப திரோதானகரீம் அப்படிங்கிறார். அதாவது மறப்பது, எதை மறக்கிற, அவன்தான் சுயப்பதி, அவன்தான் புருஷோத்தமன், அவனுக்கு நாம் செய்ய வேண்டியது கைங்கரியம், இதெல்லாம் மறக்கக்கூடாது. அதனால இந்த வாழ என்ன சொல்றாரு, அழ்வாரே இதெல்லாம் இப்படி உலகத்தை நடக்கிறது, உமக்கு இந்த உண்மை தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட சுயப்பரி அவனுக்கு கைங்கரியம் பண்ணதான் வேணும்னா உமக்கு ஃபர்ஸ்ட் வேதாந்த ஞானம் வேணும். வேதாந்த ஞானம் இருந்தாதான் உமக்கு இதெல்லாம் தெரியும். அந்த வேதாந்த ஞானம் என்பது இல்லாட்டி இந்த அஜ்ஞானமே போகாது. உலகத்தில் இருக்கக்கூடியதான மற்ற அறிவுகள், உமக்கும் அந்த வேதாந்தம் கேட்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கு? வேதாந்த விஜயான சுனிச்சிதார்த்தா அப்படின்னு சொல்றா. அப்படின்னா வேதாந்த ஞானம் உடையவர்களை போய் அடைந்து அவர்களுக்கு போய் சிஷுஷ பண்ணி துண்டு செய்து சிஷ்யனாக கடந்து ஏகாந்தத்தில் கேட்க வேண்டியது இந்த வேதாந்த ஞானம்ங்கிறது. நீர் யார்? தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். உங்களுடைய தேசம் என்ன? உங்களுடைய இருக்கக்கூடிய காலம் என்ன? உங்களுடைய உடம்ப பாருங்க, உங்களுடைய ஜென்மாவை நினைச்சு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா நீர் வந்து என்னவோ பகவான் வந்து எல்லா அஜ்ஞானத்தையும் விளக்கினான்னு சொல்றதே, இதை நம்ப முடியா இருக்கா? நஷ்டோ மோக சம்ருதி ஸ்லப்தா, நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா அப்படிங்கிற அர்ஜுனன் கீதையில கிருஷ்ணனிடம் சொல்றான். 18வது அத்தியாயத்துல அவ்வளவு கிருஷ்ணன் சொல்லின்னு வந்தோடனே, கிருஷ்ணா என்னுடைய மயக்கம் எல்லாம் தெளிஞ்சுது, ஞானம் வரப்பெற்றேன் நான், எனக்கு ஞானம் வந்துருத்து அப்படிங்கிறான். அத போல நீ என்னவோ சொல்றீர, நீ சொல்றத பார்த்தா ஒன்னும் புரிந்தலையே அப்படிங்கிறாரா? அதுக்கு பதிலாக ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொல்றார். சம்மரியா என்ன சொல்றான்னா, ஆழ்வார் இத்தனை நேரம் சொல்லின்னு வந்ததை மீதி இருக்கா நம்பவே இல்லை. உமக்கு அறிவு போச்சு அப்படிங்கிறீர், பகவான் எல்லா ஞானத்தையும் கொடுத்தேங்கிறீர், உம்முடைய குலத்தை பார்த்தா இவ்வளவு மட்டமாக இருக்கு, உம்முடைய ஆச்சாரத்தை பார்த்தா எதுவும் கேட்க முடியாது, அதை மாதிரி 5வது வர்ணத்துல அவதரிச்சிருக்கிறீர், அப்படி இருக்கச்ச பகவான் உமக்கு பண்ணார், வேதாந்த ஞானத்தை கொடுத்தார் அப்படிங்கிறார். சமஸ்கிருதம் வேதம் இதெல்லாம் அத்தியனம் பண்ணது காதல கேட்கறதுக்கு கூட உமக்கு அதிகாரம் இல்லையே, உமக்கு எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் ரொம்ப அழகாக தமிழ்ல சொல்றார் இவர். அலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் அப்படின்னு. அப்படின்னா சுவாமி தேசிகனுக்கு மூலம் சாதிக்கிறார், ஓர் அவாந்திர பிரயத்திலே ஆலந்து வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ என்று அறிய அறிதாய், அனந்த சாகமாயிருப்பொதொரு வட விருட்சத்தில் ஓர் இலையிலே தாயும் தந்தையும் இல்லாத ஒரு தனி குழவியாய் அப்படிங்கிறார். பிரளயகாலம் வந்தது, பிரபஞ்சத்தில் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அழிஞ்சு போச்சு, இந்த ஆலமரம் மட்டும் எப்படி வந்தது? இது நீரிலிருந்து வந்ததா, நிலத்திலிருந்து தோண்டியதா, வானத்திலிருந்து குதிச்சதா, என்ன ஆச்சரியமா இருக்கு, பெரிய கிளைகள் அந்த வாழமரத்துக்கு, ஆனா அவ்வளவு கிளைகளையும் விட்டுட்டு என்ன பண்ணதுதான், அந்த தண்ணீர்ல மதக்கக்கூடியதான் ஒரு சிறிய இளந்தளிர் குட்டி இலை, அது அது ராமன் கிருஷ்ணன் செஞ்ச அவதாரங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளாக தானே பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கான். அந்த அவதார குழந்தைகளை விட இன்னும் சின்ன குழந்தையான், அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட குழந்தை அதுல படுத்துட்டு அது வாய திறந்து பார்த்தா அதுக்குள்ள அவ்வளவு உலகங்களையும் விழுங்கியது அப்படிங்கிறார். மாமரம்னா விபரீத லட்சணம் இந்த இடத்துல, அதாவது மாமரம்னு உருவத்தில் சிறியது அப்படின்னு. தேவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இது சொல்லச்ச, மாமரம்னா அதனுடைய குணத்தில அதனுடைய பெருமையில உசந்ததை தவிர்த்து உருவத்தில சின்னது. ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல அப்படியே சொல்றோம், இங்கிலீஷ்ல பாக்கச்சு தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொன்னா சொல்ற தோரணையிலேயே தெரியும் அவனுடைய பொருள் என்ன, உண்மையாவே அவன் தேங்க் பண்றானான்னு. அத போல அப்படிங்கறத தெரிய வச்சு அந்த பிள்ளை. ஆலமரம் ரொம்ப இளமையா இருக்கு, உடைச்சா அதுல இருந்து பால் வழியக்கூடிய இளமை இளமேல் அப்படின்னு சொல்லிச்ச பகவானுடைய உருவமானது அந்த குட்டி இலையில ஃபுல்லா உள்ளுக்குள்ளே இருக்காது, அந்த இளந்தளிருக்குள்ள அடங்கும்படியான உருவம். அழ்வார் இன்னொரு இடத்துல சொல்றார், யசோதை பாலகன் முற்றினவன், அதாவது கண்ணன் ஒப்பற்ற இளம் பாலகன், பாலகன் முற்றினவன் அப்படின்னு என்ன அர்த்தம், இதை பார்த்தா ஆக்சிமோரான் மாதிரி இருக்கு. எத்தனையோ வாட்டி இங்கிலீஷ்ல சொல்லிச்சு சொல்றோம், ஜெயண்ட் ஷ்ரிம்ப், நெட்ஒர்க் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் ஹெல்ப் அப்படின்னா இதெல்லாம் ஆக்சிமோரான், ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்தா இருக்கக்கூடியது. அத போல யசோதை பாலகன் முற்றினவன், பாலகன் முற்றினவன்னா உடம்புல பார்க்கச்ச பாலகன், அறிவில குணத்துல பார்க்கச்சா அவன் முற்றினவன் அப்படின்னு. அது போல இந்த இடத்துல பார்க்கச்சா மாமரம் அப்படின்னு சொல்லச்சா ஆலமாமரம் மாமரம் அப்படின்னு சொன்னா சின்ன இளந்தளிர் உள்ளது, ஆனால் அது தன்னுடைய பெருமையில் வசந்தது அப்படிங்கிறார். நாலமேழம் உண்டான் ஆழ்வார் மேலும் இந்த குழந்தையை பத்தி சொல்றார். இந்த சின்ன குழந்தை என்ன பண்ண, பிறந்த குழந்தை குட்டி குழந்தை இருக்கச்சு, அதை பார்த்தனா எது கையில எது கிடைச்சதோ அதெல்லாம் எடுத்து வாயில வச்சுக்கோம். அத போல இவன் இந்த கையில கிடைச்ச இந்த ஏழு உலகத்தையும் எடுத்து அதோடு இல்லாம அதனுடைய சூழ்ந்த கடல்கள் குல பர்வதங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுதான். மஞ்சாடு வர ஏழும் கடல்கள் ஏழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் எஞ்சாமல் வைத்தடக்கி ஆளின் மேல் ஓர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை. திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகாக காண்பிக்கிறார் பகவான் எதை அமுதி செய்தான் அப்படின்னு கேட்கிறார். ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டான், மனுஷர்கள் பட்சிகள் செடிகள் கொடிகள் மரங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டான்னு சொல்லிச்சு, எப்படி ஒரு இலை மட்டும் இருந்தது? ஒரு குழந்தை எப்படி இத்தனை காரியத்தையும் செஞ்சது? இது வந்து செய்வதற்கு அரிய செயல், அதாவது செய்ய முடியாத செயல், இட் இஸ் வெரி அன்பிலீவபிள் இன்கிரெடிபிள் அப்படிங்கிறவன் அத மாதிரி ஆச்ச. அதனால இந்த கேள்வி கேட்க வேண்டாங்கிறார். அழ்வார் என்ன சொல்றார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பகவான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டே வர்ற, இத நம்பும்படியா இருக்கா அப்படின்னு கேட்ட, உன்னால அறிவு இழந்தால்தான் இதை நம்ப முடியும். நான் அறிவு இழந்தேன் போன பாட்டுல, இப்ப இந்த பெருமாளை பத்தி சொல்லச்ச என்னுடைய லாஜிக்கல் மைண்ட் டஸ் நாட் இன்டர்ஃபியர் இன். அதனால இந்த ரேஷனல் திங்கிங் இதோட போயிடுது எனக்கு, பகவான் அப்படி இருக்கக்கூடியவன்கிறத நான் நம்புறேன். யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் ஏ பகவான் பை லாஜிக், அதனால்தான் நான் அறிவிழந்தேன், இப்ப நான் பகவானை புரிஞ்சிருந்தேன் அப்படின்னு அவருடைய பதில். பகவான் அகடித கடினா சாமர்த்தியன் அப்படிங்கிறார், செய்ய முடியாத காரியங்களெல்லாம் சுலபமாக செய்யக்கூடியவன். இப்படி இந்த இலையில இத மாதிரி பண்ணாங்கறத நீங்கள்லாம் நம்புறீங்களே, வேதத்துல சொல்லியிருக்கேன்னு அதை நம்பக்கூடியனால என்பால் அவன் கருணை கொண்டு நான் வசிக்கும் தேசத்தின் ஆசானம் என்னன்னு பார்த்தானா, நான் இருக்கக்கூடிய காலக்கிரமம் என்னன்னு யோசிச்சானா, என்னுடைய இழிவான தேகத்தை பார்த்து வெறுத்தானா, நான் பிறந்த ஜென்மத்தினுடைய குலத்தை பார்த்தானா, அவையெல்லாம் தள்ளி விட்டான், என்னுடைய தோஷங்களை விளக்கினான், எனக்கு சுரூப ஞானத்தை கொடுத்தான், அதுக்கு தடையாக இருக்கக்கூடியதன் அஞ்ஞானங்களை எல்லாம் போக்கினான், பகவத் பாகவத கைங்கரியத்தில் என்னை ஈடுபட்டான், இதெல்லாம் யாரால செய்ய முடியுமா? நீ யாரால செய்ய முடியும்? அவனால் மட்டும்தான் செய்ய முடியும். எவனால் செய்ய முடியும்? இத மாதிரி பிரளயங்கள் போது ஆகும் போது எல்லாம் அழிஞ்ச போது ஓர் இலையில ஓர் இளந்தளிர்ல படுத்துண்டு ஏழு உலகங்களே உண்டான உங்களுடைய புராணங்களும் உங்களுடைய வேதங்களும் சொல்லறத அதை நம்புறீங்களே, அதை விட இது பெருசா அப்படின்னு கேட்கிறார் இவர். அரங்கத்தரவின் அணையான், அந்த ரங்கநாதன் குழந்தையாக கிடந்தானா? எதற்கோசம் ரங்கநாதன் குழந்தையாக கிடக்கிறான்னு கேட்டா, நம்முடைய சம்சாரன்ற பிரளயத்தை நீக்கிறதுக்கோசரமே, பிரளயம்ங்கிறது வந்து நம்முடைய சம்சாரத்தை நீக்கிற மாதிரி காமிக்கிறார், ஒரு அனாலஜி ஒரு சிமிலின்ற மாதிரி. தான் ஒரு இலையில கடந்தான், எப்படி இருந்தானா இங்க கொஞ்சம் திருப்பித்தனா அப்படி சறுக்கி கீழே விழுந்துருவான். அத போலதான் நம்ம எல்லாம் சம்சாரத்துல இருக்கோம், அதுல சறுக்காம பகவானை போய் அடைவேணும்னு காமிக்கிறதுக்கோசம் அரங்கத்தரவின் அணையான் அப்படின்னார். கோலமா மணிஹாரமும் முத்து தாமமும் முடிவில்லாதோரேழில் நீலமேனி, தேசியனருக்கு வியாக்கியானம் சாதிக்கச்ச சொல்றார்,
நாச்சியாருக்கு கோயில் கட்டணமாயிருக்கிற திருமார்புக்கு ஒரு ரத்தன பிராகாரம் போலே அபிரூபமாய் அதிமகத்தாய் மகாக்க ரத்னமான திருவாரமும் முத்து தாமமும் சன்னவீரமாயும் ஏகாவளியாயும் திரிசரமாயும் பஞ்சசரமாயும் உள்ள திருமுத்து வடங்களும் இவை தனக்கும் அதிசயகரமாய் அனந்தமாய் அத்விதீயமான ஆபிரூபியத்தை உடைத்ததாய் காலமேகம் போல் சிரமகரமான திரிமேனி ஆபரணங்களும் முடிவில்லாதோர் எழிலை உண்டாகும்படியான நீலமேனி என்னவுமாம்
அப்படின்னார் முனிவாகன போகத்துல. என்ன சொல்றான்னா, பிராட்டி வந்து அமர்வதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதான் அவனுடைய திருமார்பு. தாயார் வந்து உட்கார்ந்துக்க போறாங்கிறதுக்கோசரமாகவே அது மென்மையாக இருக்கான். கௌஸ்துபம் போல அழகான மாணிக்கங்களால அழுத்தக்கூடியதான ஹாரம் அவனுடைய மார்பு அழுத்திருக்கான். போட்டிருக்கக்கூடியதான அந்த நெக்லஸ் எல்லாம் அது எப்படி இருக்குன்னா, ஒரு வடம் மூணு வடம் அஞ்சு வடம்னு சொல்றாங்களே அத போல இருக்குது. அழகியதான முத்து மாலைகள். பகவானுடைய மார்பே ஏற்கனவே மெல்லிசா மென்மையா இருக்கான், அவ்வளவு சாப்டா இருக்கு. அது மேல இந்த முத்துக்கள்லாம் ரொம்ப அழகாக சாப்டா உரசிண்டு மார்புக்கு குளிர்ச்சியாக இருக்கான். கருமேகம் போல எம்பெருமான் திருமேனில பல வண்ணமான ஆபரணங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக கலரை ரொம்ப கலர் கான்ட்ராஸ்ட் பெயிண்ட் பண்ணி காமிக்கிறார். விவரிக்க முடியாது, அதற்கு இணை என்று சொல்ல முடியாது. என்னால விவரிக்க முடியாது, அதற்கு இணை எதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சமுதாய சோபை நிறைந்த திருமேனி அப்படின்னு தேசியனுடைய வியாக்கியானம். ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, ஐயோ அப்படிங்கிறார். எதுக்கு இத்தனை நேரமா தனித்தனியா அவயங்களை அனுபவிச்சேனே அப்படின்னு தேசியனுடைய வியாக்கியானம் ஆரம்பிக்கிறார். தனியே திவ்ய அவ அவயங்களை அனுபவித்த என் நெஞ்சம் சமுதாய அனுபவத்தாலே முன்புற்ற பூர்ணத்வ அபிமான கற்பமான காம்பீரியத்தை கழித்தே இப்பூர்வ அனுபவத்திற்கு விச்சேதம் வரில் செய்யதன் என்கிற அரிசங்கையாரே பிரிவிந்தி ஆயிரம் பல்லாண்டு என்று நித்திய சாபேக்ஷமாம்படி பண்ணிற்று அப்படிங்கிறார். என்ன சொல்றான்னா, ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையேனா என்ன அர்த்தம்னா, இத்தனை காலமாக ஒவ்வொரு அபயமாக மைக்ரோ லெவல்ல அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஐயோ இத்தனை நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், மொத்தமாக சமுதாய சோபை மேக்ரோ லெவல்ல பார்க்கச்சு டோட்டல் பியூட்டி அப்படிங்கிறாட அதை பார்க்கும்போது என் நெஞ்சி அபகரிக்கிறதா, அவ்வளவு அழகா இருக்கு. ஒன்னொன்னும் இண்டிவிஜுவலா நினைச்சேன், மொத்தமா பார்க்கச்ச அதை விட ரொம்ப பிரமாதமா இருக்கு. என் மனசு இத்தனை நேரம் அனுபவன்ற காம்பீரியத்துல இருந்துதான் அது மனசு அப்படி ஒரு பெருமிதத்தோடு இருந்தது. அந்த பெருமிதமும் இதோட அடங்கி போச்சு. உன்னுடைய அழகு மொத்த அழக பார்க்கச்ச அந்த காம்பீரியம் அடங்கி போச்சு. ஐயோ இத்தனை அழகும் என்னை இப்படி கவர்ந்து இழுக்கிறதே, என்னுடைய இந்த அனுபவத்துக்கு ஒரு குறையும் வரக்கூடாது. இந்த பிரகிருதி மண்டலத்துல தோன்றினா இந்த பிரகிருதி மண்டலத்துல நம்ம எல்லாம் இருக்கோம். அதனால எனக்கு என்ன ஆகுமோ, அடுத்த க்ஷணம் எனக்கு என்ன புத்தி வருமோ அப்படின்னு பயந்து போறேன். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அனுபவத்தை ஒரு குறையும் இல்லாம எப்போது நான் நினைக்க வேண்டும் அப்படின்னு ஆழ்வார் நினைக்கிறான். இதுதான் தேசியனுடைய வியாக்கியானம் இந்த கடைசிக்கு. ஆக இந்த பாசுரத்துல என்ன சொல்றன்னா, ஒரு சிறிய ஆலமரத்து இலைமையில ஒரு சின்ன குழந்தையா உலகத்தெல்லாம் விழுங்கினவன் அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் யாருன்னா இந்த ரங்கநாதன் தான். அவன் திருமேனி போல பல ஆபரணங்கள் உள்ளன திருமேனி மேல். அவற்றை விட உயர்ந்தது அந்த திருமேனி. ஆபரணங்கள் தான் ஒரு வடம் மூணு வடம் அஞ்சு வடம் முத்துக்கள் மாணிக்கங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா இருக்குன்னு பார்த்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவனுடைய திருமார்பு அதை விட உசந்ததாக இருக்கக்கூடியது. அப்படியே என்னை கொள்ளை கொண்டது இந்த சமுதாய சோபைன்னு டோட்டல் பியூட்டின்னு இருக்க அதை பத்தி இவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாவது பாசுரமான ஆலமாமரத்தின் நிலை என்று இந்த பாசுரத்தை இதோட முடிக்கிறோம்.